ஞாயிறு சிந்தனை.
அன்பு உள்ளங்களே, கிறிஸ்மஸ் நெருங்கி வருகின்ற இந்த நேரத்தில் பல பங்கு கோவில்களில் பள்ளிகளில் கிறிஸ்மஸ் நாடகங்கள் அரங்கேறும். சிறப்பாக கிறிஸ்மஸ் திருவிழிப்பு திருப்பலிக்கு முன்னால இயேசுவினுடைய பிறப்பை பற்றி குழந்தைகள் நடிக்கும் இந்த நாடகங்களை பலமுறை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த நாடகங்களில் மரியாவுக்கு வானத்தூதர் தோன்றது முதல் காட்சி. நீர் கடவுளின் தாயாவீர் என்று வானத்தூதர் சொன்னதும் மரியா தலைவணங்கி இதோ ஆண்டவருடைய அடிமை என்பார். காட்சி மாறும். மரியா எலிசபெத்தை சந்திப்பார். எலிசபெத் மரியாவை வாழ்த்துவார். மரியா என் ஆன்மா இறைவனை புகழ்கின்றது என்று பாடி ஆடுவார். இதற்கு பின்னால மாட்டுத் தொழுவம், வானத்தூதர், இடையர், மூவேந்தர்னு காட்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அமைதியான அழகான காட்சிகள். நடிப்பவர்கள் எல்லாருமே குழந்தைகள்ன்றதுனால ரொம்ப ரசிப்போம், சிரிப்போம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி ஒரு நாடகம், அதற்கு பின் திருப்பலி, இதெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது குழந்தைகளுடைய அந்த நாடகத்தை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம். அப்போ என்னுடைய நண்பர் திடீர்னு முதல் கிறிஸ்மஸ் இவ்வளோ அழகாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வி என்னை சிந்திக்க வச்சுது. முதல் கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு அழகாக, சுத்தமாக, மகிழ்வாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த சூழல் அப்படி. அந்த சூழ்நிலையை பற்றி எவ்வளவோ பேசலாம். ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரே ஒரு அம்சத்தை பற்றி மட்டும் நாம் சிந்திப்போம். யூதேயா முழுவதும் ரோமைய ஆதிக்கம், அராஜகம். இந்த அடக்குமுறையை செயல்படுத்துவதற்கு ரோமை அரசு படை வீரர்களை தான் அதிகம் பயன்படுத்தியது. அடுத்த நாட்டை அடக்கி ஆளச் செல்லும் படை வீரர்களால் அதிகம் பாதிக்கப்படுவது அந்த நாட்டில் இருக்கின்ற பெண்கள். பகலானாலும் சரி, இரவானாலும் சரி, எந்த நேரத்திலையும் இந்த பெண்களுக்கு படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் ஏராளம். ஆப்கானிஸ்தான்லேயும் ஈராக்லேயும் அமெரிக்க ஐரோப்பிய படைகளால் அந்த நாட்டு பெண்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை பற்றி நாம் கேட்டு வருகின்றோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த ஒரு இள வயது கிராமத்து பெண்ணை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகின்றேன். அந்த பெண்ணுடைய பெயர் மரியா. தன்னுடைய சொந்த நாட்டிலேயே இரவும் பகலும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததைப் போல உணர்ந்த மரியாவினுடைய உள்ளத்திலிருந்து, இந்த அவல நிலையிலிருந்து எங்களை தப்பிக்க ஒரு வழியை காட்ட மாட்டாயா இறைவா என்று எழுந்த அந்த வேண்டுதலுக்கு விடை வந்தது. மனமாகாத அந்த இளம் பெண்ணை இறைவன் தாயாவதற்காக அழைக்கின்றார். இது அழைப்பு அல்ல, தீர்ப்பு. அதுவும் மரண தண்டனைக்கான ஒரு தீர்ப்பு. மனமாகாத ஒரு இளம் பெண் தாயானால் அந்த பெண்ணை ஊருக்கு நடுவே நிறுத்தி கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். இதுதான் யூதர்களுடைய சட்டம். இதை மரியா நன்கு அறிந்திருந்தார். இதுபோன்ற பல தண்டனைகளை அவர் நேரில் பார்த்து வேதனையும் பட்டிருப்பார். இறைவன் தந்த அழைப்பிற்கு சரி என்று சொல்வதும், மரண தண்டனையை தனக்குத்தானே வழங்கிக் கொள்வதும், விருப்பப்பட்டு தூக்கு கயிறை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொள்வதும் ஒன்றுதான். இருந்தாலும் அந்த இறைவன் மேல அத்தனை அதீத நம்பிக்கை அந்த இளம் பெண்ணுக்கு இருந்ததுனால, இதோ உமது அடிமை என்று சொல்கின்றார் மரியா. அவரது நம்பிக்கையை வளர்க்கிற வண்ணமாக வானத்தூதர் இன்னொரு செய்தியை சொல்கின்றார். அவரது உறவினராகிய எலிசபெத் கருத்தரித்திருக்கின்றார் என்பதே அந்த செய்தி. குழந்தை பேர் இல்லாம அழுது புலம்பி, ஊராருடைய பழிச்சொற்களை கேட்டு கேட்டு மனம் வெறுத்து, வீட்டுக்குள்ளாரையே தன்னை சிறைப்படுத்தி கொண்ட அந்த எலிசபெத்தை சந்திக்க மரியா செல்கின்றார். இங்குதான் இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது.
லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 1. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார்.
கன்னியான ஒரு பெண் தாயாகப் போகின்ற செய்தியை அவருடைய குடும்பம் ஏற்காது, யூத சமூகமும் ஏற்காது. மலடி என்று வசைப்பாடப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண், அதுவும் குழந்தை பெறும் வயதை தாண்டிய ஒரு பெண் தாயாகப் போகின்ற செய்தியை அவருடைய குடும்பம் நம்பாது, யூத சமூகமும் நம்பாது. இப்படி ஏற்க முடியாத, நம்ப முடியாத செய்திகளை உள்ளத்திலும் உடலிலும் தாங்கிய இரண்டு பெண்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர். இறைவன் நம்முடைய வாழ்வில் செயலாற்றுகின்ற அழகை இந்த இரண்டு பெண்களுடைய வாழ்வும் நமக்கு கூறுகின்றது. எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில இறைவன் மெதுவாக, நிதானமாக, ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படுகின்றார். ஆண்டுகள் பலவாக குழந்தை பேற்றுக்காக அவர் வேண்டி வந்தார். வயது அதிகமாக அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில குழந்தை பேறு இல்லை என்ற தீர்மானத்திற்கு அவர் வந்துவிட்ட அந்த வேளையில இறைவன் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிடுகின்றார். நம்ப முடியாத ஒரு செயலை நிகழ்த்துகின்றார். நாமும் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக வேண்டி காத்திருந்த ஒரு காரியம், இது நமக்கு கிடைக்காது என்று நாம் மனம் விட்டு போயிருந்த அந்த நேரத்துல திடீரென்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்ததில்லையா? மரியாவின் வாழ்க்கையில இறைவன் மிக வேகமாக செயல்படுகின்றார். மரியா மீட்புக்காக காத்திருந்தது உண்மை, ஆனால் அந்த மீட்புக்கு அவரே வழியாவார் என்பதை அவர் நினைத்துக்கூட பார்க்கல. மிக மிக தாமதமாகவோ அல்லது புயல் வேகத்திலேயோ வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும்போது கூடவே கேள்விகள் பலவும் எழுகின்றன. ஏன் எனக்கு, ஏன் இப்போது? இதுபோன்ற கேள்விகளை எலிசபெத்தும் மரியாவும் கேட்டனர். கேள்விகள் எழுவது இயற்கை, ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் விடைகள், விளக்கங்கள் கிடைக்காது. மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த போது ஒரு சில கேள்விகள் பரிமாறப்பட்டன, ஆனால் பல கேள்விகள் அவங்க மனசுல பூட்டப்பட்டிருந்தன. அவர்கள் சந்தித்த அந்த நேரத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கங்களை அவங்க தேடல. கேள்விகள் கார்மேகங்களைப் போல அவங்கள சூழ்ந்திருந்தாலும் அந்த மேகங்களுடைய மத்தியிலிருந்து பெய்த இறைவனுடைய கருணை என்ற மழையில அவங்க நனைஞ்சாங்க. அந்த சந்திப்பின் பெரும் பகுதி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதிலும் ஆசீர்வதிப்பதிலும் இறைவனை புகழ்வதிலுமே நிறைந்திருந்தது. எலிசபெத் மரியாவை புகழ்ந்த மொழிகள் மனிதர் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய, ஆனால் கேட்க அரிதான மொழிகள்.
பெண்களுக்குள் நீ ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர்.
அன்பு உள்ளங்களே, நாம் ஒவ்வொருவரும் தினமும் மற்றவர்களை இப்படி வாழ்த்தினால், ஆசீர்வதித்தால் எவ்வளவு நலம் இந்த பூமியில வளரும். பிறரை வாழ்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது நாமும் வாழ்த்து பெறுகின்றோம், ஆசீர் பெறுகின்றோம். வயதில் முதிர்ந்தவர்கள் மவராசனா எரு என்று வாயார மனதார வாழ்த்தும் போது அங்கே எழுகின்ற நிறைவு கேட்பவரையும் நிறைக்கின்றது, கொடுப்பவரையும் நிறைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை சுற்றியும் பல துயர நிகழ்வுகள் நடக்கும்போது கேள்விகள் எழும், பதில்கள் கிடைக்காது. அதைவிட வாழ்வில் நடக்கும் பல நல்லவைகளின் போதும் வாழ்வில் கிடைக்கின்ற பல கொடைகளின் போதும் கேள்விகள் எழும், பதில்கள் கிடைக்காது. துன்பத் துயரங்களிலாவது ஏதோ ஒருவித விளக்கங்கள் கொடுத்துவிடலாம், ஆனால் முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் நம்மை வந்து அடைகின்ற கொடைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு ஆனந்த கண்ணீர் மட்டுமே விடையாக முடியும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பரிசுகளை பரிமாறுகின்றோம். ஒரு குழந்தையிடம் விளையாட்டு கார் ஒன்றை பரிசாக தருவதாக கற்பனை செய்து கொள்வோம். பரிசை பெற்ற அந்த குழந்தையிடம் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? நன்றி என்ற சொல் அல்லது அதற்கு ஈடான ஒரு புன்னகை, வியப்பு, மகிழ்ச்சி, ஆரவாரம், இவைகளையெல்லாம் எதிர்பார்ப்போம். அதுக்கு பதிலாக அந்த குழந்தை நம்மகிட்ட, அங்கிள், இதை எங்கே வாங்கினீங்க? இது நல்லா ஓடுமா? இதனுடைய விலை என்ன? இது எனக்கு மட்டும்தானா? என் தம்பிக்கும் கொடுப்பீங்களா? இப்படி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனால் நமக்கு எப்படி இருக்கும்? அன்பு உள்ளங்களே, இறுதியாக ஒரு சிந்தனை. மலடி என்று இகழப்பட்ட ஒரு பெண்ணும் கன்னியான ஒரு பெண்ணும் தாய்மை பேறு அடைந்ததை இந்த ஞாயிறு சிந்தனையில சிந்தித்து வந்தோம். 21வது நூற்றாண்டில வாழ்கின்ற நாம் ஒரு கேள்வியை எழுப்பலாம். குழந்தை பேறு இல்லாத ஒருத்தரும் கன்னியும் கருத்தரிப்பது பெரிய காரியங்களா? இதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? உயிரியல்ல நாம் இப்போது அடைந்திருக்கும் முன்னேற்றங்களுடைய உதவியோட எந்த ஒரு பெண்ணும் கருத்தரிக்க முடியும், அல்லது பிற பெண்களுடைய உதவியோடு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இப்போது பார்க்கின்ற கட்டுப்பாடற்ற வாழ்க்கையில எத்தனையோ கன்னி பெண்கள், டீனேஜ் வயதை கூட அடையாத சிறுமிகள் குழந்தை பெற முடியும், குழந்தை பெறுகின்றனர். இவைகளையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு 21வது நூற்றாண்டில் நாம கேட்கின்ற கேள்வி, இது என்ன பெரிய பிரமாதம்? அன்பர்களே, இது என்ன பெரிய பிரமாதம் என்ற கேள்விகளை கேட்கும் நம்முடைய மனநிலையை கொஞ்சம் ஆராய வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த நாட்கள்ல எதுவுமே பிரமாதம் இல்லாமல் போய்விடுகின்றதோ என்ற கவலை எனக்கு. எதையுமே பிரமாதமாக எண்ணி பிரமிப்பாக பார்த்து வியக்கின்ற மனம் குழந்தைகளுக்கு உண்டு. அந்த வியப்பில், பிரமிப்பில் அவர்களுடைய கண்கள் விரியும், புன்னகை, சிரிப்பு பெருகி வரும். அழகான ஒரு காட்சி இது. குழந்தைகளிடம் நாம் எதிர்பார்ப்பது இதுதான். ஆனால் வளர வளர இந்த வியப்பு குறைந்து விடுகின்றது. வியக்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய குழந்தை மனதை நாம் பேணி காத்து வருகின்ற வரையில் நம்மால் சின்ன சின்ன அற்புதங்களையும் பார்த்து மகிழ முடியும். அந்த பிரமிக்கும் மனது நம்மை விட்டு பிரிந்து போக போக வாழ்க்கையில அற்புதங்கள் குறையும். இதனால யாருக்கு நஷ்டம்? நமக்குதான். எனவே அன்புள்ளங்களே, நல்லவைகள் வாழ்வுல நடக்கும்போது, கொடைகளை பெறும்போது, கேள்விகள் கேட்டு விடைகள் தேடி விளக்கங்கள் தேடி நம்முடைய அறிவை நிரப்புவதற்கு பதிலாக நன்றியால நம்முடைய மனதை நிரப்ப முயல்வோம். குழந்தைகளிடம் நாம் எதிர்பார்க்கும் நன்றி உணர்வை நாமும் வளர்த்து கொள்வது நல்லதுதானே? கருமேகங்களாய் சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் மத்தியில் மின்னல் கீற்று போல தோன்றும் நல்லவைகளை உறுதியாக பற்றி கொள்ளவும், அந்த நல்லவைகள் கொஞ்சமாயிருந்தாலும் மற்றவரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளவும் மரியா, எலிசபெத் ஆகிய இந்த இரண்டு பெண்களிடம் பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம்.
நன்றிகள் பலகு